வணக்கம். தினமலர் மாலை 5 மணி செய்திகள். திமுக ஆட்சியில் தமிழகத்தை ஆட்டி படைக்கும் 4 பேர், எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட காந்தி ரோட் ஜங்ஷன் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் செய்தார். திமுகவுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, எப்போது பார்த்தாலும் ஸ்டாலின் தனது குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கிராமம் முதல் நகரம் வரை சந்து பொந்து வீதிகள் என அனைத்து இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்கிறது. இதை கட்டுப்படுத்த திமுக அரசால் முடியவில்லை. ஏனென்றால் கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்பது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்பதால் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. திமுக ஆட்சி இருக்கும் வரை கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாது. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் கஞ்சா ஒழிக்கப்படும், சட்டத்தின் ஆட்சி நடத்தப்படும். திமுக என்றாலே குடும்ப ஆட்சிதான். ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின், சபரீசன் என 4 பேர் தமிழகத்தை ஆட்டி படைத்து கொண்டு மக்களுக்கு துன்பத்தை தருகின்றனர் என்று இபிஎஸ் பேசினார்.
விமானத்தில் வந்து தேர்தலில் வாக்களிக்க ரூபாய் 2 லட்சம் செலவு செய்யும் மலையாளிகள். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவுக்கான விமான டிக்கெட் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பொதுவாக ஐக்கிய அரசு அமீரக தலைநகர் அபுதாபி மற்றும் துபாய் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இந்திய நகரங்களுக்கு வருவதற்கு ₹10,000 முதல் ₹20,000 வரை விமான கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. போர் காரணமாக தற்போது விமான கட்டணம் ₹1 லட்சம் முதல் ₹2 லட்சம் வரை உயர்ந்திருக்கிறது. மிகவும் இக்கட்டான நேரங்களில் ₹2.5 லட்சம் வரை கூட விமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எனினும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் மலையாளிகள் கேரள சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க விமான டிக்கெட்டுக்கு ₹2 லட்சம் வரை செலவு செய்து சொந்த ஊருக்கு திரும்பி வருகின்றனர். இது தொடர்பாக முனிர் என்பவர் கூறியது, கடந்த 19 ஆண்டுகளாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வருகிறேன். ஒவ்வொரு தேர்தலின் போதும் கேரளாவுக்கு சென்று வாக்களிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். தற்போதைய சட்டப்பேரவை தேர்தலுக்காக கேரளா செல்ல ₹2.3 லட்சத்திற்கு டிக்கெட் வாங்கியுள்ளேன். எவ்வளவு செலவானாலும் வாக்குரிமையை செலுத்துவதை கடமையாக கருதுகிறேன் என்று தெரிவித்தார். 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் பட்ட படிப்புக்கு அட்மிஷன் கிடையாது, ஆசிரியர் கல்வியியல் பல்கலை அறிவிப்பு. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ராஜசேகரன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமத்தால் பொது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் படிப்புகள் வரும் 2026-2027 கல்வியாண்டிலிருந்து நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்ட படிப்புகளுக்கு எந்த கல்வி நிறுவனமும் புதிய மாணவர் சேர்க்கை செய்ய அனுமதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த 4 ஆண்டு பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் படிப்புகளில் 2026-2027 கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கை செய்ய வழிவகை இல்லை. விதிகளை மீறி மாணவர் சேர்க்கை நடத்தினால் அதற்கு ஆசிரியர் கல்வியியல் பல்கலை எவ்விதத்திலும் பொறுப்பேற்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உண்மையான காங்கிரசார் தாவேக்காவில் உள்ளனர். நெல்லையில் விஜய் பிரச்சாரம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் தாவேக்க தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார். அவர் பேசியதாவது, இந்நேரம் திமுக கையில் முழு பவரும் இருந்திருந்தால், ஸ்டாலின் கையில் முழு பவரும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மை வரவிடாமல் செய்திருப்பார். இப்போது அவர் அதிகாரமில்லாத ஒரு முதல்வராக இருக்கிறார் இல்லையா, அதனால் தானோ என்னவோ கொஞ்சம் ஈஸியா வர முடிந்ததென நினைக்கிறேன். திமுக அரசு நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுத்தார்கள், எவ்வளவோ அவதூறுகளை பரப்பினார்கள். திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கூட்டணியும் வெளியில் வேண்டுமானால் தனித்தனியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் இவர்கள் இருவருமே ஒன்றுதான். இவர்கள் இருவருக்குமே ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் என்றால், உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களுக்கு கூடவே நிற்க இந்த விஜய் வந்துவிடக் கூடாது என்பதே. மக்களே, திமுகவின் நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. இந்த காண்டுக்கு ஒரு காரணம், அவர்கள் வீட்டிலேயே அவர்கள் குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமாக கேட்கிறதாம். அடுத்த காண்டு, சில பல கோடிகளை கொடுத்து ஸ்டாலின் தமிழக காங்கிரசை பயில் போட்டுக் கொண்டார். ஆனால் உண்மையான காங்கிரசார் நம்ம பக்கம் நிற்கிறார்கள் என்று விஜய் கூறினார்.
பெரம்பூர் தொகுதியில் விஜய் பெயரில் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் முடிவடைந்தது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக 628 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். இவர் வேட்புமனுவில் தனது பெயரை சி ஜோசப் விஜய் என குறிப்பிட்டுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு போட்டியாக விஜய் என்ற பெயரில் மேலும் 2 பேரும், ஜோசப் என்ற பெயரில் 2 பேரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது ஜி விஜய், கே விஜய், எம் ஜோசப், எஸ் ஜோசப் என 4 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர்.
3 மாநில சட்டசபை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. கருத்து கணிப்புகள் வெளியிட தேர்தல் கமிஷன் தடை. கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் ஆகிய 3 மாநில சட்டசபைகளுக்கு நாளை தேர்தல் நடக்கிறது. மேற்கு வங்கத்தில் April 23 மற்றும் 29ஆம் தேதியும், தமிழகத்தில் April 23ஆம் தேதியும் தேர்தல் நடக்கிறது. 5 மாநிலங்களுக்கும் May 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. நாளை தேர்தல் நடைபெற உள்ள அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் முடிந்தது. இதைத் தொடர்ந்து கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளது. 5 மாநில சட்டசபை தேர்தலை முன்னிட்டு April 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் April 29ஆம் தேதி மாலை 6:30 வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளவோ அல்லது அவற்றை வெளியிடவோ கூடாது. இந்த காலகட்டத்தில் கருத்து கணிப்புகளை நடத்துவது அல்லது அவற்றை வெளியிடுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறுவதாகும். மீறினால் 2 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2 சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் எச்சரித்துள்ளது.
அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் அதிகாரிகள் சோதனை. புதுச்சேரி, காரைக்கால், திருநள்ளாறு தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராஜசேகரன் மற்றும் திருப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரை ஆதரித்து தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று பிரச்சாரம் செய்தார். முன்னதாக மதியம் 3:10 புதுச்சேரியிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை திருவேட்டக்குடி பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வந்திறங்கினார். அவரது ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். பிரச்சாரம் முடிந்த பின் மாலை 5:30 தனி ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை புதுச்சேரிக்கு புறப்பட்டு சென்றார். அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டர் சோதனை நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
திமுகவினரிடம் பில்டிங் மட்டும்தான் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், சுந்தர் சி சொல்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நிதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் சினிமா இயக்குநர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சுந்தர் சி பேசியதாவது, நான் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்ததும் இந்த தொகுதியிலா என எதிர்பார்ப்பு கிளம்பியது. அவரை எதிர்த்து போட்டியிட முடியாது என்றார்கள். அவர் என்ன எம்ஜிஆரா, பிடிஆர் தான். திமுகவினரிடம் பில்டிங் மட்டும்தான் ஸ்ட்ராங், பேட்ஸ்மேன் வீக், என்னை வெளியூர்காரன் என்கிறார்கள். உள்ளூரில் இருந்தவர்கள் என்ன சாதித்தார்கள்? இந்த பதவி மக்கள் தங்கள் எம்எல்ஏவாக உள்ள அமைச்சர் தியாகராஜனை பார்த்ததே இல்லை என்கிறார்கள். நான் வாரத்தில் 6 நாள் கரிசோறு சாப்பிடுவேன், நான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு கறி விருந்து அளிப்பேன் என்று அவர் கூறினார்.
மாம்பழம் சின்னம் விவகாரம் அவசர வழக்காக விசாரிக்க ஹைகோர்ட் மறுப்பு. உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்கு முடியும் வரை மாம்பழம் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததா? இதனை எதிர்த்த ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமாக சென்னை ஹைகோர்ட்டை அணுக உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை ஹைகோர்ட்டில் ராமதாஸ் தரப்பில் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என நேற்று முறையிடப்பட்டது. அப்போது மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் ராமதாஸ் தரப்பில் இன்று மீண்டும் முறையீடு செய்யப்பட்டது. தங்கள் வழக்கை இன்று பிற்பகல் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், மனு எண்ணிடப்படாமல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது, எண்ணிடப்பட்டால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தனர்.
விஜய் சிலையுடன் பிரச்சாரம் செய்யும் தாவேக வேட்பாளர். விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் திருச்சி திருவெரும்பூர் தாவேக வேட்பாளர் நவல்பட்டு விஜய் நூதன முறையை கையாண்டு கவனம் ஈர்த்துள்ளார். விஜய் தனக்கு தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அவர் விஜய் போலவே ஒரு சிலையை தயார் செய்து தனது பிரச்சார வேனில் வைத்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது அந்த சிலையுடன் வேனில் சென்றார். வேட்புமனு தாக்கல் செய்த கையோடு அந்த சிலையுடன் திருவெரும்பூர் தொகுதியில் வலம் வந்து தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளார். எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் விஜய் என்னுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதால் அவரது சிலையை தயார் செய்து பிரச்சாரம் செய்கிறேன் என்று விஜய் கூறினார்.
வேட்புமனுவுக்கு ஆட்சேபனை கூற வந்தவர்கள் மீது தாக்குதல். அதிமுக முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வீரமணி போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனு பரிசீலனை நேற்று நடந்தது. வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர்களான ஜெயபிரகாஷ் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னாள் அமைச்சர் வீரமணி மீது வேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே நிலம் வாங்கியதில் பண மோசடி செய்ததாக வழக்கு நிலுவையில் உள்ளது. கடந்த தேர்தலின் போது இந்த வழக்கை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் மறைத்ததால் வீரமணி பொய்யான தகவல் தெரிவித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் வழக்கு பதிந்தது. இந்நிலையில் தற்போது நடக்கும் தேர்தலிலும் இந்த மோசடியை மறைத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக கூறி ஆட்சேபனை தெரிவிக்க நேற்று நாற்றம்பள்ளி தாலுகா அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு இருவரையும் வீரமணி ஆதரவாளர்கள் சரமாரியாக தாக்கினர். மாவட்ட எஸ்பி ஷியாமலா தேவி, திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர் யாஷா முக்தால் ஆகியோர் விசாரித்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட சுசிகரன், திருமூர்த்தி, ஜெயபிரகாஷ், மகாலிங்கம், பிரபு ஆகியோரை நாற்றம்பள்ளி போலீசார் நேற்று கைது செய்தனர்.
போர் நிறுத்தம் எதிரொலி. தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 2720 உயர்ந்தது. ஈரான் மீது 2 வார காலத்துக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் சர்வதேச அளவில் வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலும் இது எதிரொலித்துள்ளது. இன்று காலை இந்திய பங்குச்சந்தை வர்த்தகம் ஏற்றத்துடன் தொடங்கியது. தங்கம் விலையும் உயர்ந்துள்ளது. சென்னையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 340 மற்றும் பவுனுக்கு ரூபாய் 2720 என விலை உயர்ந்தது. இதனால் 1 கிராம் தங்கம் ரூபாய் 14200 1 பவுன் ரூபாய் 113600 விற்பனை ஆகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 265 கட்டி வெள்ளி கிலோவுக்கு ரூபாய் 10,000 உயர்ந்து 1 கிலோ ரூபாய் 265,000 விற்பனை ஆகிறது.
செந்தில் பாலாஜியின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சேபனை. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜி, அதிமுக, நாத்தக, தாவேக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜியின் வேட்புமனு மீது அதிமுக மற்றும் நாத்தக வேட்பாளர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். வேட்புமனுவில் தவறுகள் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் திமுகவினர் மிரட்டும் வகையில் பேசியதாகவும் நாத்தக வேட்பாளர் பேரறிவாளன் குற்றம் சாட்டினார்.
விருப்பமனு கட்டணத்தை திருப்பிக் கொடுக்கிறது மக்கள் நீதி மய்யம். திமுக கூட்டணியில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி இடம்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட 60 விருப்பமனு கட்டணமாக தலா ரூபாய் 50,000 செலுத்தியிருந்தனர். ஆனால் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து கட்டணம் செலுத்தியவர்கள் ஏமாற்றமடைந்தனர். விருப்பமனு கட்டணம் செலுத்தியவர்கள் அந்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அந்த பணம் கட்சி நிதிக்கு சென்றுவிடும் என்று மக்கள் நீதி மய்ய மூத்த நிர்வாகிகள் விளக்கமளித்தனர். இது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட விருப்பமனு கட்டணம் ரூபாய் 50,000 செலுத்தியவர்களுக்கு கட்டணத்தை திருப்பிக் கொடுக்க மக்கள் நீதி மய்யம் முன்வந்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் தாங்கள் செலுத்திய கட்டணத் தொகையை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் April 8-16 நேரில் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது.
அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும், எல் முருகன் உறுதி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த வடுகப்பாளையம், பிச்சாண்டம் பாளையம், காரைக்குட்டை, புஞ்சை தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான எல் முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். பின்னர் உரையாற்றிய எல் முருகன் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்தார். அப்பகுதியில் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் நிலையில் எல் முருகன் தெலுங்கு மொழியில் சகஜமாக கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி அவிநாசி பகுதி முழுவதும் பசுமையான பகுதியாக மாற்றப்படும் என உறுதியளித்து எல் முருகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
நெல்லையில் இன்று பிரச்சாரம். திறந்த வேனில் பிரச்சாரம் செய்கிறார் விஜய். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வருகிற 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை ஆதரித்து அந்தந்த கட்சி தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவர் இன்று காலை நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார். அங்கிருந்து கார் மூலம் பாளையங்கோட்டை KTC நகர் 4 வழிச்சாலை மேம்பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்ட பந்தலுக்கு வருகிறார். அங்கு திறந்த வேனில் நின்றபடி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த 22 வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 4 வழிச்சாலை வழியாக நெல்லை தாழையூத்துக்கு செல்கிறார். அங்கிருந்து திறந்த வேனில் நின்றபடி தச்சநல்லூர், வண்ணார்பேட்டை, முருகன்குறிச்சி மார்க்கெட், சமாதானபுரம், KTC நகர் வழியாக சென்ற ரசிகர்கள் தொண்டர்களுக்கு கையசைத்து ஆதரவு திரட்டுகிறார். பின்னர் தூத்துக்குடிக்கு செல்கிறார். இதையொட்டி KTC நகரில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொண்டர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்படுகிறது. இந்த ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் புசியான செங்கோட்டையன் ஆகியோர் நேற்று தனித்தனியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்.
டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் வெளிவர உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சட்டசபை தேர்தலையொட்டி தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட உள்ளன. அதன்படி வாக்குப்பதிவுக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக 21ஆம் தேதி முதல் வாக்குப்பதிவு நடைபெறும் 23ஆம் தேதி வரை 3 நாட்களும், வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதியும் என 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 27 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி. 2026 IPL T20 கிரிக்கெட் தொடரின் 13வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. கவுஹாத்தியில் நடைபெற்ற இந்த போட்டி மழை காரணமாக 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்துவீச்சு தேர்வு செய்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு துவக்க வீரர்களாக களமிறங்கிய யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி அதிரடி துவக்கம் கொடுத்தனர். சூரியவன்ஷி 14 பந்துகளில் 39 ரன்கள் விளாசினார். இவருடன் ஆடிய ஜெய்ஸ்வால் அதிரடியாக ஆடி அரைசதம் கடந்தார். போட்டி முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 3 விக்கெட் இழப்புக்கு 150 ரன்களை குவித்தது. தொடர்ந்து 11 ஓவர்களில் 151 ரன்களை துரத்திய மும்பை அணிக்கு தொடக்கத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் தொடக்க வீரர்களான ரியான் ரிகில்டன் மற்றும் ரோஹித் சர்மா முறையே 8 மற்றும் 5 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றினர். தொடர்ந்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் 6 ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். போட்டி முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 11 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 123 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
ISL கால்பந்து. சென்னை அணி 3வது தோல்வி. 14 அணிகள் இடையிலான 12வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நேற்று இரவு நடந்த ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான சென்னையின் FC அணி அறிமுக அணியான இன்டர் காஷியை எதிர்கொண்டது. இன்டர் காஷி அணியின் ஆல்பர்ட் பிளானஸ் 46 மற்றும் 54வது நிமிடங்களில் கோல் அடித்தார். பதிலடி கொடுக்க போராடிய சென்னை அணி கடைசி நிமிடத்தில் ஒரு கோல் திருப்பியது. அந்த கோலை சிமா சுக்வோ அடித்தார். ஆட்ட நேர முடிவில் சென்னை அணி 1-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. 6வது லீக்கில் ஆடிய சென்னை அணிக்கு இது 3வது தோல்வியாகும். இன்டர் காஷி அணிக்கு கிடைத்த 2வது வெற்றியாகும். ஜாம்ஷெட்பூரில் நாளை நடக்கும் அடுத்த ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் FC மும்பை சிட்டி அணிகள் மோதுகின்றன. அர்ஜென்டினா செல்லும் இந்திய பெண்கள் ஹாக்கி அணி. இந்திய பெண்கள் ஹாக்கி அணி அர்ஜென்டினாவில் சுற்றுப்பயணம் செய்து அந்த நாட்டு அணிக்கு எதிராக 4 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுகிறது. இந்தியா அர்ஜென்டினா பெண்கள் அணிகள் இடையிலான ஹாக்கி போட்டிகள் வியூனஸ் அயஸ்தில் முறையே வருகிற 13, 14, 16, 17 ஆகிய தேதிகளில் நடக்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நடக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஜப்பானில் நடக்கிறது. இவ்விரு முக்கியமான போட்டிகளுக்கு தயாராக அர்ஜென்டினா தொடர் உதவிகரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் மீனாட்சி விஸ்வநாத் இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி மங்கோலிய தலைநகர் உலான்பதாரில் நடந்து வருகிறது. இதில் இந்தியர்கள் வெகுவாக ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நேற்று நடந்த பெண்களுக்கான 48 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் இந்திய வீராங்கனை மீனாட்சி ஹூடா 4-1 என்ற கணக்கில் தாய்லாந்தின் திப்சாட்சா யோத்வாரியை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். 57 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் உலக சாம்பியனான இந்திய வீராங்கனை ஜேஸ்மின் லம்போரியா 3-2 என்ற கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் நிகினா உக்தமோவாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். அவர் மகுடத்துக்கான இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் புன்ரவி ருயன் ரோஸை எதிர்கொள்கிறார். ஆண்களுக்கான 50 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் இந்திய வீரரான தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாத் சுரேஷ் 5-0 என்ற கணக்கில் ஹுதைபா எஜிசை துவம்சம் செய்து இறுதிப் போட்டியை எட்டினார். 60 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் உலகக்கோப்பையில் பதக்கம் வென்றவரான இந்திய வீரர் சச்சின் சுவாஷ் 4-1 என்ற கணக்கில் தாய்லாந்தின் சாக்தா ருவாம்தமை சாய்த்தார். ஓட்டுச்சாவடிகளில் தன்னார்வலர்கள் நியமனம். மாவட்ட தேர்தல் துறை மற்றும் ஸ்வீப்பும் இணைந்து 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. 11 பகுதியாக 845 ஓட்டுச்சாவடிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு உதவிடவும், வாக்காளர்கள் கொண்டு வரும் மொபைல் போன் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் ஒரு ஓட்டுச்சாவடிக்கு 2 மாணவ மாணவியர் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரி கூறும் முடியாத வாக்காளர்களை அழைத்து வந்து ஓட்டுப்பதிவிற்கு உதவி செய்திட தனியாக 2 தன்னார்வலர்கள் என புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 1736 மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் மூலம் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாணவ மாணவியர் தன்னார்வலர்கள் நியமனத்தினை மாவட்ட தேர்தல் அதிகாரி கலெக்டர் குலோத்துங்கன் துவக்கி வைத்து அவர்கள் பணிக்கு உண்டான டிஷர்ட், தொப்பி, ஸ்டிக்கர் உள்ளிட்ட தொகுப்பினை வழங்கினார். அப்போது அவர், தேர்தல் நாளன்று காலை முதலில் உங்களுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு பின்னர் பணி ஒதுக்கப்பட்ட ஓட்டுச்சாவடிக்கு சென்று அவர்களுக்கு ஒதுக்கப்படும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
ஈரானில் உள்ள இந்தியர்கள் வெளியே வராதீர்கள், மத்திய அரசு எச்சரிக்கை. மேற்காசிய நாடான ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் 1 மேலாக நீடித்து வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து முன்மொழிவை அமெரிக்கா வழங்கிய போதும் அதை ஈரான் நிராகரித்தது. மேலும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்லும் கடல் பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கி வைத்துள்ளது. அங்கு சுதந்திரமாக கப்பல்கள் செல்லும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என அதிபர் டிரம்ப் சமீபத்தில் ஆபாசமாக திட்டி ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். எதையும் ஈரான் கண்டுகொள்ளாததால் தற்போது ஈரானை அழித்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் கடும் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் ஈரானில் சிக்கியுள்ள 100,000+ இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. அதில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வெளியே செல்ல வேண்டும். அவரவர் இருக்கும் இடத்திலேயே இருக்க வேண்டும். இராணுவ தளங்கள், மின்சார அமைப்புகள் மற்றும் உயரமான கட்டடங்களை தவிர்க்கவும். கட்டாயம் வெளியில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் இந்திய தூதரகத்துக்கு தகவல் தெரிவியுங்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனியுங்கள் என குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் ராமச்சந்திரன் வீட்டிற்கு வந்த பெட்டிகளில் இருந்தது என்ன? விருதுநகர் அரசு மருத்துவமனை சாலையில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனின் வீடு உள்ளது. இந்த வீட்டின் முன் நேற்று மாலை ஒரு கண்டெய்னர் லாரி வந்து நின்றது. லாரியில் இருந்த பெட்டிகள் அனைத்தும் அமைச்சரின் வீட்டிற்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டன. பொங்கல் நேரத்திலும் இதே போல கண்டெய்னர் லாரி வந்தது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அமைச்சர் வீட்டின் முன் நின்ற லாரியில் இருந்து இறக்கப்பட்ட பெட்டிகள் குறித்து எவ்வித சோதனையும் நடத்தவில்லை. பெட்டிகளில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கான பரிசு பொருட்கள் இருந்ததாகவும், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அதிமுக, பாரதிய ஜனதாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வேட்பு மனுக்கள் பரிசீலனை துவக்கம். ஸ்டாலின், பழனிசாமி, விஜய் மனு ஏற்பு. தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23 நடக்க உள்ளது. இதற்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் மார்ச் 30 துவங்கி கடந்த 6 வரை நடந்தது. இதில் போட்டியிட மொத்தமாக 7,599 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் அவற்றின் மீதான பரிசீலனை நேற்று காலை 11 துவங்கியது. மாநிலம் முழுதும் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகங்களில் வேட்பு மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. அப்போது வேட்பாளர்கள், அவரது கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தாவேக்க தலைவர் விஜய், காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இவர்கள் உட்பட நேற்று இரவு 9:30 நிலவரப்படி 4472 மனுக்கள் ஏற்கப்பட்டதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. மேலும் 11 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்களை திரும்ப பெறுவதற்கு நாளை வரை அவகாசம் உள்ளது. மாற்று வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் மனுக்களை வாபஸ் பெற உள்ளனா்.